ஓம் சாந்தி. அவ்வியக்த் முரளி, June 7, 1970. பாபா கூறுகின்றார், உங்களுக்கு சங்கல்பங்களை கேட்ச் பண்ணக்கூடிய பயிற்சி இருந்தால் நீங்கள் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மற்றவருடைய எண்ணங்களை பகுத்தறிய முடியவில்லை என்றால் நீங்கள் அதிக எண்ணங்களை உருவாக்க வேண்டியதாக உள்ளது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடைய எண்ணங்களை படிக்கக்கூடிய பயிற்சி இருந்தால் அதிகப்படியான வீணான எண்ணங்கள் என்பது இருக்காது. மேலும் நீங்கள் ஒரு நொடியில் ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நிலையான ஸ்திதியில் இருந்து விடுவீர்கள் என்று பாபா கூறுகின்றார். வீணான எண்ணங்கள் வருவதற்கு காரணமே நாம் அந்த ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாததினால். எப்பொழுது கேச்சிங் பவர் ஏற்படுகின்றதோ அப்போ வீணான எண்ணங்கள் உருவாகாது என்பதனை பாபா கூறுகின்றார். இந்த ஒரு மகா வாக்கியத்தை டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் கிளாஸில் டிஸ்கஸ் செய்ததை சாரமாக பார்க்கலாம். பல சமயத்தில் நாம் மற்றவருடைய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், அவர்களுடைய ஆசைகளை நாம் புரிந்து கொள்ளாத போது பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக குழப்பங்கள், முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. ஒரு சூழ்நிலையை இதுபோல் கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நொடியும் நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் போது, அவர்களுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்ளும் போது, அவர்களுடைய ஆசைகள், உணர்வுகள் இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது உறவு முறை என்பது மிகவும் சுமூகமாக இருக்கும், முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்லும். பாபா இது போல கூறுகின்றார், உங்களால் பகுத்தறிய முடியவில்லை என்றால் அதன் மூலமாக வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றது. அந்த உறவு மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, குழந்தைகள், பாஸ், பக்கத்து வீட்டுக்காரவங்க, நண்பர்கள் குழப்பமே உண்டாக்குகின்றது. காரணம், அவர்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அவர்களுடைய எண்ணங்களை நாம் கேட்ச் செய்ய முடியவில்லை. அதனால இது போல டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க. இரு நபருக்குள் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்றால், அதாவது அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டா அந்த உறவுகளில் எது போன்ற விளைவுகள் ஏற்படுகின்றது அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உறவுகளில் முரண்பாடு ஏற்படுகின்றது, குழப்பங்கள் அதிகரிக்கின்றது, அதன் மூலம் சுகத்தை இழக்கின்றார்கள். இரண்டாவது, புரிதல் தன்மை இல்லை என்றால் அவர்கள் விலகி விடுகின்றார்கள். மூன்றாவது, டிப்ரெஷன், அவர்கள் சதா இது போல சிந்தனை செய்கின்றார்கள். என்னை பற்றி அவர்கள் எது போல் நினைக்கின்றார்கள், அந்த ஒரு சிந்தனையிலே இருந்துடுறாங்க. இதை தான் பிளேம் கேம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது, பழி போடக்கூடிய விளையாட்டு. நான் சரி, நீங்களே தவறு, எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர் மீதே பழியை சுமத்துவது. பாபா வந்து 2010ல் டபுள் ஃபாரினர்ஸ்க்கு இது போல பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். மாயா என்பது இரு வகையில் வரக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று வீணான எண்ணங்களின் மூலமாக, மற்றொன்று ஐ ஆம் ரைட், நானே சரி. ஸோ இதுவும் வந்து அந்த புரிதல் தன்மை இல்லாத போது ஏற்படுகின்றது. நாலாவது, அதுபோல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது கர்ம கணக்கு அதிகரிக்கின்றது. ஐந்தாவது, அவர்களை நாம் எப்பொழுதும் அவாய்டு செய்வோம். அதுபோல் அவாய்ட் செய்து நாம் வாழும்போது அவர்களை பற்றி மற்றவர்கள் புகழ்ந்தாலும் நமக்குள் அந்த ஒரு சகிப்புத்தன்மை இருக்காது. அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனை கேட்கவே நமக்கு பிடிக்காது. ஆறாவது, இதன் மூலமாக ஆரோக்கியம் பாதிப்பு அடைகின்றது. ஏழாவது, சேவாவில் தடை ஏற்படுகின்றது. நாம் அனைவருமே உலக கல்யாணக்காரி. உலக கல்யாணக்காரி அப்படின்னாலே சேவை ரொம்ப முக்கியம். பிரதர் மூணு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒன்று சேவா, இரண்டாவது டியூட்டி, மூன்றாவது சர்வீஸ். இந்த கடமையை யார் வேணும்னாலும் செஞ்சிருவாங்க. சர்வீஸ் கூட எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் மனசு சரியில்லை அப்படின்னாக்கா சேவா பண்ண முடியாது. காரணம், சேவா என்பது அதனுடைய அர்த்தமே வித்தியாசமாக இருக்கின்றது. சேவா என்பது முழு சமர்ப்பணம், அந்த ஒரு பாவனை. அந்த பாவனை தடைபடுகின்றது இரு நபருக்குள் முரண்பாடு ஏற்பட்டால். எட்டாவது, பிரதர் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. குக்கி தீஃப், அதாவது ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணும் போது ஒரு பெண்மணி பேக்ல இருந்து ஒரு கவர்ல இருக்கக்கூடிய குக்கீஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிடும் போது பக்கத்துல ஒரு நபர், அவரும் அதே பாக்கெட்ல இருந்து ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்றாரு. இவங்க திருப்பியும் எடுக்கிறாங்க. அதன் பிறகு அவரும் எடுத்து சாப்பிட்றாங்க. உடனே இவங்களுக்குள்ள ஒரு கோபம் வருது. என்ன ஒரு மேனஸே இல்லை, கேட்டுட்டு எடுக்கலாம்ல, கேட்காமலே சாப்பிட்றாங்க, என்ன பழக்கம் இது அப்படின்னு ஒரு எரிச்சலோட திருப்பியும் குக்கீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. அதே போல் அவரும் அதே பாக்கெட்லேருந்து எடுத்து சாப்பிட்றாரு. இவங்களுக்கு கோபம் அதிகரிக்குது. அப்படி சாப்பிட சாப்பிட கடைசியாக ஒரே ஒரு குக்கி இருக்குது. அப்போது இவங்க அவரை பார்க்குறாங்க. அவரும் இவங்கள பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஒரு குக்கி அவரே எடுக்கிறார். அப்போ இவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. கடைசி குக்கி கூட கேட்காம எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அந்த நபர் அதை பாதியாக உடைத்து அவங்களுக்கு ஒன்று அவர் ஒன்றுன்னு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. ஃப்ளைட்டில் உட்காடுறாங்க. அந்த லேடி தன்னுடைய பேகை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க வாங்கின குக்கி பேக்கெட் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க இவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, தன்னுடைய குக்கி பேக்கெட்லேருந்து தான் அந்த நபர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு. பட் ஆக்சுவலாக இவங்க தான் அவருடைய குக்கி பேக்கெட்லேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக எவ்வளோ ஒரு கோபம், எவ்வளோ ஒரு எரிச்சல். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒன்பதாவது விஷயம், பிரதர் ஒரு பை டயக்ராம் பற்றி சொல்கிறாங்க. மனிதர்கள் எது போல இருக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனாலிட்டி எது போல இருக்குது அப்படின்னு விவரமாக சொல்கிறாங்க. ஒன்று, 60% ஒரு மனிதன் தன்னை பற்றிய விஷயங்களை தான் சிந்தனை பண்ணுறாங்க. தன்னை பற்றிய விஷயம் அப்படின்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய வேலை, தன்னுடைய காரியங்கள், இப்படி பல பல. அடுத்தது 30% தன்னுடைய சொந்த பந்தத்தை நினைவு செய்கிறாங்க. யாரெல்லாம் தன் தொடர்பு சம்பந்தத்தில் வராங்களோ அவங்கள பற்றிய நினைவு செய்கிறாங்க. மீதி 10% தான் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் ஈடுபடுறாங்க. அந்த எம்பத்தி, அவங்க எது போல கஷ்டப்பட்டு உணர்றாங்களோ அது போலவே இவங்க கஷ்டப்பட்டு அதை உணர்வாங்க. அது வெறும் 10% தான் இருக்கு. இந்த 30% தொடர்பு சம்பந்தத்தை நினைவு பண்ணுறது கூட எந்த சம்பந்தம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க சிந்தனை பண்ணுறாங்க. ஸோ மீதி 10% தான் மற்றவர்களை சிந்தனை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா ரொம்ப எதிர்பார்க்குறோம், ஆனா எதிர்பார்த்தா எந்தவித பயனும் இல்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களை பற்றிய சிந்தனை வந்து வெறும் 10% தான் இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத போது நமக்குள்ள வீணான எண்ணங்கள் அதிகரிக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது என்னை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் மற்றவரை பத்தி நினைக்கிறேன், எப்படி இவங்க இப்படி திட்டலாம் அப்படின்னு நிறைய வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றது. ஆனா என்னை திட்டினவங்க அது போல நினைக்கிறதில்ல. காரணம், அவங்க 60% தன்னை பற்றிய விஷயத்திலே மூழ்கிடுறாங்க, 30% தன் தொடர்பு சம்பந்தத்துல வரவங்களை பத்தி சிந்தனை பண்றாங்க, 10% தான் இப்படி சாதாரணமா பழகிறவங்களை பத்தி சிந்தனை பண்றாங்க. அதாவது அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில வராங்க. ஸோ அதனால நம்ம மற்றவர்களை எதிர்பார்ப்பது என்பது ரொம்ப வீணான விஷயம். நாம தான் துக்கம் அடைவோம். காரணம், அவங்க வெறும் 10% தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த பை டயக்ராம் பத்தி சொல்லித்தராங்க. அதனால ஞானத்தை நாம் நல்ல விதமாக புரிந்து கொள்கின்றோம், அது நல்லது தான். ஆனா ஒருவருக்கொருவரை புரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் உள்ளத்தை கொள்ளையடிக்கிறாங்க. ஆனா திலாராம் ஒருவர் மட்டும்தான் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளத்தை கொள்ளையடிக்கின்றார். ஸோ அதனால நம்ம வந்து மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில வரணும். அவருடைய எண்ணங்கள், அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது அதனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா நம்ம சம்பூர்ண தன்மையை நெருங்கி கொண்டு வருகின்றோம். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன், அந்த சம்பூர்ண தன்மை அதிகமாகும் போது நமக்குள்ள தூய்மை இருக்கு. தூய்மை அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒரு சுத்தம் மற்றும் தெளிவு இருக்கின்றது. அதன் மூலம் மற்றவர்களுடைய எண்ணங்களை படிக்க முடிகின்றது, எண்ணங்களை உணர முடிகின்றது. அதன் மூலம் அந்த ஒரு புரிதல் தன்மை ஏற்படுகின்றது. அப்பொழுது மட்டுமே பாபா சொன்னது போல், ஒரு நொடியில் ஒரு சங்கல்பத்தில் ஒரு நிலையில் நிலைத்து விடலாம். ஸோ அதனால பிரதர் ஒரு ஹோம்ஒர்க் தராங்க, எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுறது, இந்த புரிதல் தன்மை இல்லாததை எப்படி நீக்குவது அப்படின்ற சில 10 பாயிண்ட்ஸ் எழுதி கொண்டோம் அப்படின்னாக்கா நமக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஜெயந்தி பெஹன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதை சொல்கிறாங்க. தேக அபிமானம் என்பது நமக்குள்ள விருப்பு வெறுப்பு இருக்குன்னா அது கூட தேக அபிமானம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம், இந்தந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இந்தந்த நபர் பிடிச்சிருக்கு, இது இது பிடிக்கலை, அது அது பிடிக்கலைன்னு சொல்கிறோம். ஸோ இது கூட ஒரு தேக அபிமானம் தான். அதனால் நமக்குள்ள அந்த ஒரு வீணான எண்ணங்கள் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் பாபா சொல்வது போல மற்றவர்களுடைய எண்ணங்களை கேட்ச் செய்யக்கூடிய பயிற்சி நமக்குள் இருக்க வேண்டும். அதுபோல் கேட்ச் செய்வதற்கு நான் மற்றவர்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.